அடிமைத்தனத்தை கொண்டு வரும் வேலை. The work which makes you into a slave. Or you come into bondage. தலையங்கம் வேணுமானால் அடிமைத்தனத்துக்குள்ளாக்கும் வேலை. அதை குறித்து நான் வேத புத்தகத்திலே கொஞ்சம் ஆராய்ந்த பொழுது சில உண்மைகள் இங்கும் அங்குமாக ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். இந்த 3-4 தினங்களாக அவற்றை நான் சேர்த்து உங்களாண்ட இப்பொழுது நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசட்டும். இது ஒரு முரண்பாடான ஒரு உபதேசமாக பலருக்கு இருக்கலாம். அதை நான் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு எப்பொழுதும் வார்த்தை கழுத்துக்கு மேலே இருக்கிற இவராலே அறிந்து கொள்ள முடியாது. You have to catch here. தேவனுடைய வெளிப்படுத்துதல் வெளிச்சம் தேவ ஆவியானவராலே ஆவிக்கு கொடுக்கப்படுகிறது, மனதுக்கு அல்ல. அயுதே. So the revelation knowledge we must receive. மனதால் யோசித்து யோசித்து அதுபடி தேவன் மட்டும் தானே ஜனங்களை மன்னிக்கலாம், இவர் எப்படி மன்னிப்பது? அப்படித்தான் பரிசேயர் யோசித்தார்கள். ஏன்? அவர்கள் மனதை உடனடியாக உபயோகித்தார்கள். மனதிலே சிந்தித்து மனம் சொல்கிறபடி நடந்து மனம் சொல்கிறதை செய்வதுதான் உலக வாழ்க்கை. மனதிலே மையமாக வைத்து மனதை ராஜாவாக கொண்டு இந்நம்முடைய ஜீவியத்தை நடத்த ஆரம்பித்த இடம்தான் ஏதேன் தோட்டம் பாவத்திலே விழுந்ததுக்கு பிறகு. நாம் ஆவியானவரால் நம்முடைய ஆவியிலே வழிநடத்தப்படுகிறது தான் தேவனுடைய திட்டம். மனம் நினைத்ததையும் மனம் சொல்வதையும் நாம் செய்வது அது வந்து கார்னல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது மாமிச சிந்தை உள்ள கிறிஸ்தவர்கள். மாமிச சிந்தை உள்ளவர் எவரும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஸோ உங்கள் இருதயத்தினாலே தேவ ஆவியானவர் உதவியோடு இந்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அடிமைத்தனத்துக்குள்ளாக்கும் வேலை, இது இங்கு இருக்கிறவர்களுக்கு, குறிப்பாய் பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு மிக மிக முக்கியம். மற்ற இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் முக்கியம். இலங்கையிலும் நிறையாக்கள் இருக்கணும். பட் இங்கே உள்ள பிரதேசங்களில் உள்ள வாழ்க்கை சுற்றாடலுக்கு இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். The work which brings you into bondage. அடிமைத்தனத்துக்குள்ளாக்கும் வேலை. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது பாடுபட்டு உழைத்து அவன் சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி எந்த இடத்திலும் இல்லை. ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனுஷனை தோட்டத்திலே வைத்தார். அங்கே சகலதும் நிறைவாய் அங்கே இருந்தது. அவன் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வேலை செய்து தன்னுடைய உணவை புசிக்க வேண்டும் என்று சொல்லி எந்த இடத்திலும் இல்லை. இங்கே போடப்பட்ட அந்த வசனம் ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் கல்டிவேட். ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது கிங் ஜேம்ஸ் டு டெண்ட் அண்ட் டு கீப் இட். டு டெண்ட் அண்ட் கீப் இட். பண்படுத்த, டு ப்ரொடியூஸ், அதான் அதனுடைய அர்த்தம். டு ப்ரொடியூஸ், அதை காக்க, அந்த தோட்டத்தை காத்துக்கொள்ளும்படியும் தேவன் சொன்னார். பாம்பு காட்டு மிருகம், தோட்ட மிருகம் அல்ல. அந்த தோட்டத்துக்குள்ளே வர அனுமதித்தது ஆதாம். இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் தேவனுடைய சபைக்குள்ளே வருகிறது. பிள்ளையான மியூசிக் வருகிறது, பிள்ளையான சொற்கள் அடங்கிய பாடல்கள் வருகிறது. பிழையாக பிழையான இசையமைப்பாளர்களாலே, அதாவது தேவனிடத்திலே ரட்சிப்பை பெறாது, தேவனண்டை சரணாகதி அடையாது, அபிஷேகம் பண்ணப்படாத இசையமைப்பாளர்களால் இசையமைக்கப்பட்ட இசைகள் எல்லாம் உள்ளே வருகிறது. மிக தந்திரமாக அவைகளை கண்காணிக்க வேண்டியது சபை வழிநடத்துகிறவர்கள் மேல் விழுந்திருக்கிற கடமை. ஆதாம் ஏதேனை பண்படுத்தவும் காக்கவும் தேவன் சொன்னார். தேவன் ஆதாம் இடத்தில் சொல்லவில்லை, ஆதாம் சரி இதோ இருக்கிறது தோட்டம், இதை நீ காத்துக்கொள்வது மட்டுமல்ல, காலையில் 8 மணிக்கு உனக்கு வேலை தொடங்கி பின்னேறம் 6 மணிக்கும் வேலை, கிழமை நான் சம்பளம் கொடுப்பேன். No, sir. Listen very carefully and use your heart, not your mind. மனுஷன் பிசாசனுடைய சொல்லை கேட்டு ஏவால் பொய்யை நம்பி அதை சாப்பிட்டு ஆதாமுக்கும் கொடுத்தப்படுது. அவர்கள் தங்கள் சொந்த சித்தத்திலே இயங்க ஆரம்பித்தார்கள். அதுதான் மனிதனுடைய முதலாவது பெரிதான பாவம். The sin of all human beings is to live according to their will, தங்கள் சித்தப்படி ஜீவிப்பது. பாவத்தில் விழுந்ததற்கு பிறகு 3:23 அல்லது நாங்கள் 17 தொடக்கம் வாசிப்போம். 17:3. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். என்னத்தோடு? வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, துக்கத்தோடு. சகோதரர்களே, எத்தனை கோடிக்கணக்கான ஜனம், ஆல்மோஸ்ட் எவ்ரிபாடி, ஒரு கொஞ்ச பேரை தவிர இந்த உலகத்திலே மிகுந்த கஷ்டத்திலும் கண்ணீரிலும் நெருக்கத்திலும் வருத்தத்திலும் அவர்கள் தங்கள் வேலையை செய்து தங்கள் உணவை புசிக்கிறார்கள். சிலர் அழுது கொண்டு சாப்பிடுகிறார்கள். எத்தனை பேரை நீங்களே கண்டிருப்பீர்கள், நான் கை ஒத்துச்சுன்னா வைத்திருவீங்க. இப்பே சாப்பிடும் பொழுது நிம்மதி இல்லை, அழுகை. வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். கண்ணில கண்ணீர் வராவிட்டாலும் ஏக்கமும் தவிப்பும் சஞ்சலமும் இருதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ வயிறு இருக்க விடாம தடபடன்னு சொல்லுது, அதனாலே போய் அதை உட்கொண்டு கொள்கிறார் இல்லையா? நாம் எத்தனை தடவை அப்படி அதற்கூடாய் போயிருக்கிறோம். இது மனிதனுடைய வீழ்வுக்கு பிறகு வந்த காரியம். தேவன் தொடர்ந்து என்ன சொன்னார்? 18 அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த. இதுக்கு அந்த வசனம் என்ன தெரியுமா? டு டில் என்று போட்டிருக்கிறது, டு டில் தி கிரவுண்ட். அதுக்கு நான் டிக்ஷனரி எடுத்து பார்த்த பொழுது டு ஸ்ட்ரைவ், டு ஸ்ட்ரகிள், கஷ்டப்பட்டு மிகவும் பிரயாசப்பட்டு நெற்றி வேர்வையிலே அந்த பூமியை சரிக்கட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதுலேயும் சில சமயங்களிலே காற்றோ மழையோ வந்து அப்படியே பயிரெல்லாம் கொண்டு போகிறது. இது வீழ்ச்சிக்கு பிறகு அதுதான் தேவனே கிருபை சொன்னார். 19:3 3:19, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும், அதாவது உன்னுடைய சரீரம் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். கேன் யூ சீ தட்? அந்த முகத்தின் வேர்வை, அது என்னது காண்ப? டு ஸ்ட்ரகிள் அண்ட் டு ஸ்ட்ரைவ் ஹார்ட், யூ ஒர்க் சோ ஹார்ட், மிகவும் கஷ்டம் கஷ்டம் கஷ்டத்தோடு வேலை செய்து உன் ஆகாரத்தை புசிப்பாய். இது தேவனுடைய திட்டம் அல்ல. இங்கே இருக்கிறீங்களா? தேவனிடத்திலே இருந்த ஞானத்தை பெற்ற சலமோன் ராஜா, அவர் கொடுத்த ஞானத்தினாலே இந்த வசனத்தை அவன் எழுதி வைத்தான். பிரசங்கியினுடைய புத்தகம் 3 அதிகாரம் 9-10. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அல்லது உழைக்கிறவனுக்கு அதனால் பலன் என்ன, அல்லது அதனால் லாபம் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அநேகமா நாட்களுக்கு ஞாயிறு இரவு வருதுன்ற உடனே, ஐயோ நாளைக்கு வேலையே, பாடசாலையில் நமக்கு இருக்கிற நேரத்தில் வெள்ளி வருதுன்ற சந்தோஷம், ஞாயிறு வந்தோடனே மாதாச்சி முகம் மாதிரி வந்துடும் எங்களுக்கு சிலுவை அன்றி ஓடி திரும்பி விளையாடி. நீங்க அப்படி இருக்கலையா? இன்னைக்கு அப்படி நான் இருந்த
மனுப்புத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். இது தேவன் கொடுத்த ஞானத்தினாலே எழுதி வைத்த. சகோதரர்களே, எப்படி பாடுபட்டு தங்களது 4வது ஜீவியத்தை கழித்துக் கொள்கிறார்கள் ஒவ்வொருவரும் என்பதை ஒரு சந்தியில் போய் நின்று பாருங்க, அல்லது ஒரு மெட்ரோ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல போய் நின்று பாருங்க. All the time they are busy, they are busy doing something to make earn something more, இன்னும் கொஞ்சம் கூடுதலாய் சம்பாதிக்க. ஏன் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை அமைப்பு இந்த மனித குலம் தேவனை விட்டு பிரிந்ததுக்கு பின்பு வந்தது என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு கொடுத்த தொல்லியை கண்டேன் என்று இங்கே சொல்கிறார். தேவனுடைய ஜனமாகிய ஆபிரகாமின் சந்ததி எகிப்து தேசத்திலே போய் அடைந்து அங்கே அவர்கள் கடும் தொல்லை கடுமையான வேலைக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டு ஒவ்வொரு நாளிலும் மிகுந்த கஷ்டத்தோடு வேலை செய்து அவர்கள் சம்பளத்தை சம்பாதித்தார்கள். எத்தனை பேருக்கா தெரியும்? இது பல வருஷங்களாக, ஏறக்குறைய 400 வருடங்களாக நடந்தது. இன்றைக்கு எத்தனையோ 1000 வருடங்களாக மனுஷன் பல குடும்பங்கள் இவ்விதமான தொல்லைக்குள்ளாக உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் கடுமையான வேலையை செய்தார்கள். அவர்களுக்கு சரீரத்திலே மிகுந்த வருத்தம் இருந்தது. They were really tired, களைப்படைந்தவர்களாக இருந்தார்கள். ஆகையால் அவர்களுக்கு தேவனை சரியாக தொழுது கொள்ள முடியவில்லை, தேவனுக்கென்று நேரம் கொடுக்க முடியவில்லை, தேவனுடைய செய்தியை அறிவிக்க முடியவில்லை. That's right. கூடுதலாக அவர்கள் அந்த வேலையிலே பிடிபட்டவர்களாக இருந்தார்கள். இப்படி பிடிபட்டதான இருக்கும் நிலையிலேதான் அவர்கள் சதா கூச்சல் போட்டு, ஆண்டவரே எப்பொழுது எங்களை நீர் விடுவிக்கப் போகிறீர்? எப்பொழுது நீர் கொடுத்த வாக்குத்தத்தை நீர் நிறைவேற்றப் போகிறீர்? எங்களால் முடியாமல் இருக்கிறது. சரி, எங்களுக்கு உணவு கிடைக்கிறது, ஆனால் மிகுந்த கஷ்டத்தோடு மிகுந்த கண்ணீரோடு வியர்வையிலே நாங்கள் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே. There was their complaint and God heard their groaning. அவர்களுடைய சஞ்சலத்தை தேவன் கண்டான். தேவன் அவர்களை விடுவிக்க சித்தம் கொண்டார். சகோதரர்களே, எந்த ஒரு வேலை நாம் செய்கிறோம், அந்த வேலை நம்மை தேவனை நாம் சேவிக்க நேரம் கொடுக்காது, நாம் நல்ல ஒரு நேரத்தை தேவனுக்கு வீட்டிலே கொடுக்க முடியாது, நல்ல ஒரு நேரத்திலே நாங்கள் வீட்டிலே வசனத்தை தியானித்து அதிலே நாங்கள் வசனத்தை புசிக்க முடியாது, அல்லது சபையினுடைய ஊழியத்திலே பங்கு பெற்ற முடியாது. இன்னும் பலர் சபை கூடுதலை கூட
அதிலே மெய்யாகவே வேண்டுமென்றல்ல சேர்ந்து கொள்ள முடியாத நிலையிலே அப்படிப்பட்டதான வேலையிலே இந்த இஸ்ரவேல் ஜனத்தை போல அவர்கள் பிடிபட்டு இருந்தார்கள். அது தேவனுடைய திட்டம் அல்ல, அது தேவனுடைய சித்தமும் அல்ல. எனி ஒர்க் தட் இஸ் கீப்பிங் எனிபாடி ஃப்ரம் த பைபிள் மெடிடேஷன் ப்ரேயர் ஆர் எனி திங் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் த சர்ச் தட் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். அது தேவனுடைய சித்தமா அல்ல. ஏன் அது மாறப்போவதில்லை? வருஷங்களோடும் வயதும் போய்விடும். உன் திட்டத்தையும் உன் வாழ்க்கையின் அழைப்பையும் நீ நிறைவேற்ற முடியவில்லை. உன்னால் அந்த வேலை உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கியது. இப்படிப்பட்டதான் ஒரு நிலையில் தான் தேவன் அவர் இந்த ஜனங்களை விடுதலை கொடுக்கும்படிக்கு அவர் கீழே இறங்கினார், மோசேயை அனுப்பினார். அந்த வேலை அவர்களை அடிமைகளாக வைத்திருந்தது. அவர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. எவ்வளவோ தண்டித்தார்கள், ஆனால் அந்த வேலையில் இருந்து விடுபட முடியவில்லை. அவர்களால் உபவாசிக்க முடியவில்லை. ஏன்? அவர்கள் களைப்படைந்தவர்களாக இருந்தார்கள். வீடு போனதும் அவர்களால் ஜெபிக்க முடிகிறதில்லை. அவர்களால் உட்கார்ந்திருந்து வேதம் படிக்க முடிகிறதில்லை. இங்கே எத்தனை பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயோ வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் பைபிளை போச்சு தானாக நிற்க வந்துடும், கொஞ்ச நேரம் ஜூம் பண்ணி ஒன்று பார்த்தா அப்படியே பிறகு பார்க்கணும், பார்க்க ரெண்டு மணி நேரம் அதிலே நிறுத்தி ஆயிட்டேன். ஏன் அவ்வளவு கஷ்டமான வேலை தேவனுக்கு என்று நேரம் கொடுக்க அங்கே அது விடுகிறதில்லை. இது தேவனுடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டமும் அல்ல. அது அடிமைத்தனம், இட்ஸ் பாண்டேஜ். சகோதரர்களே, பிசாசு எந்த ஒரு மனுஷனையும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிந்து ரட்சிப்புக்குள்ளாய் வருவதற்கு விடாது. அவர்கள் மனதை குருடாக்கும். யாராவது போய் சத்தியம் சொன்னாலும் அதை தடை பண்ண வைக்கும். நீங்கள் எத்தனை வாசித்திருப்பீர்கள் வேத புத்தகத்திலே கூட, பரிசேயர் சபையில் எப்படியாய் தடை செய்தார்கள் விசுவாசிக்கும் ஜனங்களை, யாராவது விசுவாசித்தால் நாங்கள் விலக்கி விடுவோம் என்று சொல்லி அந்த சபையிலிருந்து. அங்கே அக்ரிப்பா ராஜா இந்த மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் விசுவாசிக்க எத்தனைக்கும் பொழுது சிலர் அங்கே மந்திரகாரர்கள் தடை பண்ணினார்கள். பவுல் அங்கே நியாய தீர்ப்பை கொடுத்தான், நீ கொஞ்ச நாளைக்கு நீ கண் உன்னை பார்க்க மாட்டாய் என்று சொல்லி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கும் சாத்தான் பலர் கூட தடை பண்ணுகிறான். இட் வில் ப்ரிவென்ட் பீப்புள் கமிங் டு நோ ஜீசஸ் கிரைஸ்ட். அதுதான் அவருடைய முதல் திட்டம், யாரும் சத்தியத்தை அறிந்து ரட்சிப்புக்குள்ளாய் வரக்கூடாது. அதை நோக்கி அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இது மதம் மாறுற அலுவல் அல்ல. இருளிலே இருந்து ஒளியின் இடத்துக்கும் மரணத்திலே இருந்து ஜீவனுக்கும் பிசாசின் அதிகாரத்திலேயும் தேவனிடத்துக்கும் வருவதற்கு தேவன் ஒரே ஒரு வழியை வைத்தார். அது சிலுவை வழி. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் மூலம் மட்டும்தான் எந்த ஒரு மனிதனுக்கும் அங்கே விடுதலை. Can you shout amen? So, அந்த காரியம் தோல்வி அடைந்தால் அவன் அதோடு விடுறதல்ல. இரண்டாவது பெரிய மகத்தான திட்டம் எது தெரியுமா? He will never permit anybody to give their best of time to Jesus Christ to serve him. அவர்களுடைய நல்ல நேரத்தை, திறமான நேரத்தை, படுக்கைக்கு போறதுக்கு முன்பதாக 12 மணிக்கு முதல் வாரம் 5 நிமிஷம் அல்ல, அல்லது எங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் அல்ல, திறமையான நேரத்தை கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்காதபடிக்கு, சபையோடு சேர்ந்து ஊழியம் செய்யாதபடிக்கு, சபையின் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளாதபடிக்கு, இன்னுமாய் பல கர்த்தருடைய வழிநடத்துதல்களை சேர்ந்து கொள்ளாதபடிக்கு தடை பண்ணி எப்படியோ நம்மை பிஸியாக வைத்திருப்பான். அப்படித்தான் வைத்திருந்தது தேவனுடைய ஜனத்தை எகிப்து தேசத்திலே. They couldn't do anything. In fact, they were not thinking about God. கடைசியாக நெருக்கத்திலே தான், ஐயோ ஆபிரகாம் தேவனே நீ வேறு எங்களை கைவிட்டீர் என்று புலம்ப ஆரம்பித்தார்கள். அவர்களது சஞ்சலம் தேவனண்டை வந்து எட்டியது. சுவிசேஷத்தை அறிய விடாது ரட்சிப்பு பெறாத குருட்டிலே வைத்திருப்பான், அல்லது ரட்சிப்பு அடைந்ததற்கு பிறகு வேலை என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்து அதிலே அவர்கள் பிடிபட்டு இருக்கிறார்கள் என்பது அறியாதிருக்கும்படிக்கு குருட்டிலே வைத்திருப்பான். They will not know that. அவ்விதமாக குருட்டாரத்தில் இருக்கிறார்கள் என்பது அது வஞ்சிப்பு. That is a second blindness. அது அவனுடைய இரண்டாவது குருட்டாட்டம். முதல் குருட்டாடம் இரண்டாம் கொரிந்தியர் மூன்றாம் அதிகாரம் நாலாம் அதிகாரம் மூன்றாம் நாலாம் வசனங்களில் இருந்தது. அது உங்களுக்கு தெரியும். இப்போ உலகத்தின் பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். But there are so many others who are blinded from serving God, giving their best of time.
giving their best of time.
ஆகையால் ரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகு எவ்விதமாக மிக தந்திரமாக அவன் காரியங்களை, நன்மையான காரியங்களையும் காண்பித்து, நலமான வேலைகளையும் காண்பித்து, அவன் தந்திரமாக நாம் கர்த்தருக்கு சேவை செய்யாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையின் அழைப்பை நிறைவேற்றாதபடிக்கு அவன் குருட்டாட்டத்திலே வைத்திருப்பான்.
May God open our eyes today.
கை கட்டியது வாய்க்கட்டாதபடி இன்றைக்கு எத்தனையோ பேர் அவர்கள் வாழ்க்கை திட்டத்தை நிறைவேறாதே இந்த அடிமைத்தன வேலையிலே பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் வேலையிலே பிழையில்லை, ஆனால் அந்த வேலை இவர்களை அடிமைகளாய் வைத்திருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனம் அடிமைகளாய் இருந்தது போல. ஆகையால் இவர்களால் தங்களை ஒப்புவிக்க முடிகிறதில்லை. அது சொன்னாலும் அவர்களுக்கு விளங்குவதில்லை. யாத்ராகமம் 5:4 5:4 எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசையும் ஆரோனும் ஆகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். கேன் யூ சீ தட்? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள். இந்த வேலைங்கிற சுமையை போட்டு தலையில போட்டு வச்சிருக்கிறான் மனுஷனுக்கு. ஏன் அவர்கள் கர்த்தருக்கென்று தங்களை ஒப்புக் கொடுத்து ஊழியம் செய்து அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அந்த ஆத்மாக்களை வெளியே கொண்டு வராதபடிக்கு அவன் இப்படியாக செய்கிறான். வேலை செய்யாவிட்டால் அவர்களுக்கு சம்பளம் இல்லை, சம்பளம் இல்லாவிட்டால் அவர்கள் சாப்பிட முடியாது. ஆகையால் மிக தந்திரமாக வேலை ஒன்றை உபயோகித்து அவர்களை நான் பிடித்துக் கொள்ளுவேன். நல்லா இதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. வேலை செய்வதில் எந்த தப்பும் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதே. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்திலே பங்கு பெற்ற முடியாதே. அந்த நிலையிலே பிடிபட்டிருக்கிற வேலைதான் மிக கேள்விக்குறி. அது தேவனுடைய சித்தமா அல்ல. சுமை சுமக்க போங்கள் என்று சொன்னான். 5:5 பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மீதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்கள் என்று அந்த மோசேயும் ஆரோனும் சொன்னார்கள். I just want to tell you, God is going to speak to you. He is going to speak to you through this. This is very, very important. And I know that this message was given by God to me. I know it. நீங்கள் ஜனங்களை ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே. பாத்தீங்களா, பிசாசுக்கு தெரியுது கொஞ்சம் வேலையை கொஞ்சம் அமைச்சினா இவங்க கர்த்தரை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனபடினாலே ஆங்கிலத்தில் சொன்னால் மேக் தம் பிஸி, கெட் தம் கெட் ஆக்கியபைட். அவர்களை கொஞ்சம் பிஸியா வச்சிருந்த மட்டும் சொன்னா மற்றதுகள் அங்கே எல்லாம் போக மாட்டாங்க. கீப் தம் பிஸி. சில அரசாங்கங்கள் வேலை இல்லாததுனாலே தான் இந்த வாலிபர்கள் அவர்கள் இவர்கள் வேற ஏதாவது காரியங்களில் ஈடுபடுறான்னு சொல்லி அவர்களுக்கு ஏதாவது வேலையை கொடுப்பார்கள். ஞாபகம் இருக்கிறதா? They will make them busy, get busy in something. Yeah. So that they won't think about other things. அப்படிங்க பிசாசு சொல்லுது பார்வோனு கூட, நீங்கள் ஓய்ந்திருக்க பண்ணுகிறீர்கள், அதனால தான் நீங்கள் அங்கே சேவை செய்ய போக போகிறீர்கள். அதனாலே அது என்ன செய்தது? 6:6 அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளூட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள். பாத்தீங்களா, சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அங்கால போறதுல வேற ஏதாவது அவருக்கு காரதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்வோனுக்கு தேவனுக்கு பலியிட போறதுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. That's right. சில குடும்பங்களை கண்டிருக்கிறேன், கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் அங்க இருக்கிற மற்றவர்கள் வந்து ஆவிக்குரிய சபைக்கு போனா முரண்பாடு போடுவாங்க. என்னதுக்கு அங்கே நீ போறாய்? ஆனா அதே நேரத்தில் விக்கிராராதனைக்கு போனாங்கன்னு போயிட்டு வாமே, இங்க போனாலும் அங்க போயிடாத. There are many people like that. See? உம்பதாம் வசனம், அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள், முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள். எத்தனை பேர் நீங்கள் அனுபவத்திலே கண்டிருக்கிறீர்கள், இயேசுவுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய போய் அல்லது ஏதாவது அவருடைய ஊழியத்தில் ஈடுபட போக வேற ஏதாவது வேலைகள் வந்து அது மீது தடைகள் இந்த மாதிரி வந்து கொண்டே இருக்கு, அல்லது கூடுதலான வேலை அல்லது போடுவான் இந்த முறை ஓவர் டைம் இருந்தா கொஞ்சம் டபுள் ரேட்டா. வெரி சப்பிள், முன்பை விட அதிக வேலையை சுமத்துங்கள், அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். பார்த்தீங்களா, அதில் அவர்கள் கஷ்டப்படட்டும். இது தேவனுடைய சித்தமா. இன்னைக்கு வாங்கு வாங்கு வாங்கிட்டு வேலை வாங்குறாங்களே, எத்தனையோ கம்பெனிஸ்ல, எத்தனையோ ஃபேக்டரிஸ்ல. அதுக்கு பிறகு பார்த்த முடிவில் கொஞ்சம் சம்பளத்தை கொடுக்குறான், அதுகளை நான் வீட்டை வந்ததுக்கு பிறகு அதுகளுக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் வாசிப்போம் இது சொன்னார். அப்படியே டவுன். பல இடங்களிலே நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐயோ வீட்டு பாதிச்சார் எனக்கு கஷ்டம், சரியான டயர்டு, அதுக்கு பிறகு சமைக்க வேணும், அதுக்கு பிறகு செய்ய வேணும், அதுக்கு பிறகு உடுப்பு கலப்பு வேணும், அதுக்கு பிறகு அங்கே டேலண்ட் டோவி வந்துட்டு போயிடுவேன் தான் மனித கூட கழிக்கிட்டு வாங்க, இங்கே எல்லாமே டோவின்னு நான் தான், எல்லாம் நான் தான்.
ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை கவனியுங்கள், நாட்கள் உருண்டோடிவிடும், நம்முடைய வாழ்க்கையின் அழைப்பும் திட்டமும் மண்ணாகிவிடும். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு வழியை வைத்திருக்கிறார் தப்பித்துக் கொள்வதற்கு.
அப்பொழுது ஜனங்களின் ஆளுநர்களும் அவர்கள் தலைவரும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை. You see that? உங்களுக்கு அங்கால நடந்த கதைகள் எல்லாம் தெரியும். So they gave him more and more work. இன்னும் கூடுதலான கூடுதலான வேலைகளை கொடுத்து கர்த்தரிடத்திலே அவர்கள் திரும்பாது, அவரிடத்திலே அவர்கள் பழியை செலுத்தாது, அவரை சேவிக்காது, அடிமைத்தனத்துக்குள்ளாய் அந்த வேலை வைத்திருந்தது பிசாஸ். அவர்கள் வேலை செய்யாமல் விட்டாலும் சம்பளம் இல்லை. அது மட்டும் மாதிரி சம்பளம் இல்லாவிட்டால் சாப்பிட முடியாது, ரெண்ட் கட்ட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, பில்ஸ் எல்லாம் வந்து குவிந்துவிடும். என்ன செய்வது? ஆண்டவரே, ஆண்டவர் ஒரு வழி வச்சிருக்கிறார் நிச்சயமாக. பதினேழாம் வசனம், நீங்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள் சோம்பலாயிருக்கிறீர்கள் ரெண்டு தரக்கா, அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் அல்லது ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை, ஆனாலும் கணக்கின்படியே நீங்கள் செங்கல் ஒப்புவிக்க வேண்டும். Look at that. And this is called hard labor. And they have no time absolutely. இப்படியாக போய் ஓடி திரிஞ்சி எல்லாம் வைக்கோல் எல்லாம் செலவழிச்சிட்டு போய் வழக்கமாக செய்கிற வேலையை விட கூடுதலாக செய்து, சிலர் பகல் வேலையும் செய்து ரா வேலையும் செய்வார்கள், அதுக்கு பிறகு வந்து படிக்கலாமா, அதுக்கு பிறகு வந்து வேதத்தை தியானிக்கலாமா, நல்லா தியானிக்கலாம் நித்திரையிலே. You can't. அடிமைத்தன வீடு.
Is there anybody there?
No. பேசாமல் பிசாசுக்கு நாங்கள் வேலை செய்வதோ குறைய வேலையோ பெரிய வேலை செய்கிறதோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நாம் கர்த்தருக்கு நமது நேரத்தை கொடுத்து ஊழியம் செய்து அவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்களை, மதத்திலே பிடிபட்டிருக்கிறவர்களை வெளியே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதுதான். அதற்குத்தான் பயப்படுகிறான், அதற்குத்தான் வைக்கோல் இல்லாமல் ஓடி திரி என்று சொல்கிறான், அதற்குத்தான் பிரச்சனைகளை கொடுக்கிறான், ரெண்ட் எல்லாத்தையும் கூட்டுறான், சாமான விலையை கூட்டுறான், எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். ஏய், அவன் தந்திரமாக வேதம் சொல்றது ஒன்று, யோவான் 5:19 உலகம் அனைத்தும் அவனுடைய வல்லமைக்குள்ளாய் கிடக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவனுடைய வல்லமைக்குள்ளாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏய் மேன், இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, விருப்பமானால் இருக்கலாம். ஆனால் தேவன் இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தினாலே நமக்கு அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். Now, let's go to the other one. இன்றைக்கு அநேகம் தேவனுடைய ஜனம் மறுபுறப்படைந்த கிறிஸ்தவர்களுக்கு நான் பேசுகிறேன், இவர்கள் தங்களுக்கு தெரியாதபடி தாங்கள் அடிமைத்தன அந்த வேலையிலே, அவர்கள் செய்கிற வேலையிலே பிடிபட்டிருக்கிறார்கள் என்பதை அறியாதபடிக்கு குருட்டாட்டத்தில் இருக்கிறார்கள். சிலரோடு நான் பேசியிருக்கிறேன், ஆனால் அதில் அவர்களுக்கு அதில் அது அது படுகிறதில்லை. ஏன்? அது வஞ்சிப்பு. வஞ்சிப்பில் இருக்கிறவர்கள் எது சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். 2 தீமோத்தேயு 2:25-26, பிசாசின் மயக்கத்தில் பிடிபட்டு இருக்கிறவர்கள் அவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்கு புத்தி சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அதனாலே தான் மிகவும் சாந்தமாய் அவர்களோடு பேசி நாம் அவர்களுக்காய் பரிந்து பேச வேண்டும். அவர்களுக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும் வரை மனம் திரும்புதல் வரும்படி. மாற்றம்படிக்க முடியாத காரியம், முடியாத ஒரு காரியம். அப்ப இவர்களுக்கு தெரியாதே இவர்கள் அந்த கட்டுக்களுக்குள்ளா இருக்கிறார்கள் என்று. அவர்களுக்கு ஆத்தும ஆதாயம் செய்ய நேரமில்லை. அவர்களுக்கு தேவ வசனத்தில் இருந்து நல்ல ஆகாரத்தை புசித்து அவர்களை பலப்படுத்தவும், வீட்டிலேயோ அல்லது சபையிலேயோ தேவனை ஆராதித்து அவருக்கு ஊழியம் செய்யவோ ஒன்றுக்குமே அவர்களுக்கு நேரமில்லை. சபையின் ஊழியத்திலே சேர்ந்து கொள்ள நேரமில்லை. உபவாசத்திலே சேர்ந்து கொள்ள நேரமில்லை. சில சமயத்திலே ஞாயிறு தினத்திலே கூட அவர்கள் ஆராதனைக்கு வருவதற்கு நேரமில்லை. No time. Why, brother? We are working today. நான் இதை யாருக்கும் குறிப்பாக சொல்லவில்லை. தேவ ஆவியானவர் இந்த வசனத்தை கொடுத்தபடியினால் நான் உங்களோடு பேசுகிறேன். And I will be sending this cassette back home. Yes. ஒரு சகோதரனுக்கு குறிப்பாய் நான் சொன்னேன். மற்ற நகரிலே எனக்கு நல்ல ஞாபகம். I was in the portico and I was speaking to him. Said, ஏன் வரையில் கொஞ்ச நாளா? சரியான வேலையா இருக்கிறது, சரியான வேலையான 6 நாள் இருக்கிறதே, கொஞ்சம் ஆண்டவருக்கு கொடுக்கலாம் தானே. சச்சியலாக உங்களுக்கு ஏதாவது அப்படி எப்படி என்று சொன்னால், ஒரு நோய் அப்படி இப்படி என்று சொன்னால், அதுக்கு பிறகு ஆண்டவர் டோடி வாரதா? அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போயிருக்க வேண்டி வருமே, சேவையில் வாங்க. அவர் அதை கேட்கவில்லை. 2-3 கிழமையாக வரவில்லை. அதுக்கு பிறகு கேள்விப்பட்டே அவன் ஆஸ்பத்திரியில் இருந்தார். சீலிங்க பார்த்துட்டு ஏன் டூ ஆம் தெரியலைங்க. 6 நாட்கள் நீ வேலை செய்யட்டும், அந்த 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருக்கும். அது ஒரு பரிசுத்தமான நாள் என்று அவர் அந்த நேரத்தில் சொன்னார். சரி, நமக்கு அந்த ஓய்வு நாள் இப்பொழுது இல்லை. நாம் ஞாயிறு தினத்திலே சபை கூடும் நாள் இருக்கிறது. அதிலே கூட அதை ஒரு கட்டளையாக நான் கொண்டு வரவில்லை. அந்த சபை கூடுதலை கூட தவிர்க்கும்படிக்கு அப்படிப்பட்டதான ஒரு வேலை அவர்களுக்கு சுமர்த்தப்படுகிறது. அதைத்தான் சொல்கிறேன், அதைத்தான் நான் சொல்கிறேன் சகோதரர்களே. ஆகையினால் உங்கள் இருதயத்தை திறந்து நீ இதை கேட்டுக்கொள். அதுதான் தப்பாக இருக்கிறது. That precious time to gather with the saints of God to worship him, அது அவர்களுக்கு கிட்டுவதில்லை. இந்த இப்படிப்பட்டதான சகோதரர்களை நான் அவர்கள் வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கும் பொழுது நடைபணமாக தெரிவதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் எங்கு போகிறார்கள், எங்கு வருகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரிகிறதில்லை. There is something in their eyes. அவர்கள் கண்களிலே ஒரு 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 வலுவழுப்பான ஒரு 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 தூசி படர்ந்த மாதிரி. ஆவிக்குரிய பிரகாரமாய் பேசுகிறேன். And they do not know. Whatever you speak, they won't understand. அவர்களுக்கு அது விளங்காது. அவர்கள் இதில் இருந்து விடுதலையாக யோசிப்பதும் இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. பில்ஸ், சகலவிதமான ரெண்டோ அல்லது well water, I don't know, some people are you paying for water, hot water, something, some other thing, whatever, and the bills ellam and kumi the telephone enna chigirund avargalukku theriyadhu. Kaasu eppozhudhum kuraivagave irukkirathu, endha neramum mana sanjalam prachinaiyaga irukkirathu. And they will say, oh, I am busy, brother, oh, I am working, oh, I am busy. What date is that, you all are? Oh, I am working. What about this day? Oh, I am busy. What about that day? That day also I am working. Sha, eppa than inda vela oyimo en paravarame, eppa idu oyim ekkala chettan ketta odane இந்த கம்பெனி எல்லாம் எங்கே போகும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு உண்மையாக சொல்லுகிறேன், சகலதும் அவராலும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது என்று வேதம் நாங்கள் வாசிக்கிறோம். அவருக்கென்று எங்களை படைத்திருக்கிற நேரத்தில் ஜீசஸ் சொல்கிறார், கம் ஹியர் மை சன், ஐ வாண்ட், ஓ லார்ட், ஐ ஹவ் நோ டைம், ஐ அம் வொர்க்கிங். மறுபடியும் சொல்லுகிறேன், வேலை செய்யத்தான் வேணும். அது தேவனுடைய சித்தம். கஷ்டப்பட்டு பிடிபட்ட ஒரு வேலையில கத்தருக்கு நேரத்தை கொடுக்காது, வீட்டிலையும் ஜெபம் பண்ண முடியாது, அலைய கொண்டை கட்டில குத்துற வேலையை அதை செய்து, இப்படியாக அதற்கிடையில் இங்கேயும் வந்து சரியாக கவனித்து கொள்ள முடியாது. ஏன் வேலை சில கால இரவில் வேலை செய்துட்டு வந்துட்டு சபையில் வந்து உட்கார்ந்தா, ஹவ் வில் யூ லிசன் டு தி வேர்ட் ஆஃப் காட், ஹவ் எப்படி நீ அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறாய், எப்படியாக உனக்கு ரேமாவாக அது வெளிப்படுத்தப்பட்ட வசனமாக உனக்கு வரும், இது உன்னுடைய ஜீவன் அல்லவா? அந்த வருத்தமோ அல்லது வந்து சௌதரிச்ச மாதிரி அதுக்கு பிறகு தான் ஓடிப்பு பார்க்கறது, நோய்களை சுமந்தார், ஐயோ சுமந்தார் தெரியும் எனக்கு, ஆனால் இது உள்ளுக்கு வரணுமே, சுமந்தார் சுமந்தார் சுமத்தி இருக்கிறார், நல்ல ஒரு வருத்தத்தை எடுத்துக்கொள். அதுக்கு பிறகுதான் நாங்கள் எடுத்து பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அங்க அந்த நேரம் எங்க போகுது? அதுக்கு பிறகு மெடிக்கல் சர்டிபிகேட் அனுப்ப போகணும், சாரி சார் சாரி ஐ கான்ட் கம் வேலைக்கு. See, honestly, in love, because of the word of God, God gave them, I'm just sharing this with you. Please listen in your heart, and you will know what I am trying to tell you. உங்களுக்கு இது ஓடி வெளிச்சம் சீக்கிரமாக. சிலர் ரெண்டு பேரை எடுப்பதை நீ பார்த்துருக்கிறீங்க, பகலும் எடுத்து இரவும் எடுத்துருவாங்க, இரவிரவாலைவாங்க, ஐயோ இல்லாட்டி மேனேஜ் பண்ணிக்கலாது, அல்லாது கட்டாது 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 கட்டாது, இப்போ தான் கட்டுமோ தெரியாது, இந்த கட்டாத இந்த சொல் எங்கே பாவிச்சதோ தெரியாது, எங்களோட ஊரில் தான் இந்த கிளப் இந்த புடவைக்காரங்களும் எல்லாருமே இதை தான் சொல்லுவேன், குறைக்க மாட்டேங்குது, நாங்கள் சொல்கிற பார்த்து குறை குறைக்காதா, குறையாதா குறையும், ஆனால் குறைக்க மாட்டேன், கட்டாது, நாங்கள் குறையாத என்ன சொல்லுவாங்க, கட்டாதே இல்லையா, கட்டாது கட்டாதம்மா, கட்டுறதுக்கு தானே புடவை கேட்குறோம், கட்டாதன்றா. அப்போ நாங்களும் கட்டாத கட்டாதண்டு அப்படியே இழுபட்டு கொண்டே போகிறோம், இரவு வேலை பகல் வேலை மற்ற நேரம் வேலை இரவு வேலை, என்ன செய்வார் பாவம், ஒரே ஒரு ஆள் தான் அந்த குடும்பத்தில், அப்பா அல்லது ஒரு தம்பி அல்லது ஒரு ஆள் தான், அதில் பிரெட் வினை அந்த சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும், என்ன செய்யலாம்? ஆனால் சகோதரர்களே, இது தேவனுடைய சித்தம் அல்ல. இப்படியாக முழுவதுமாக பாடுபட்டு கத்தருக்கென்ற நேரத்தை கொடுக்காது, அவருக்கென்று நாம் சேவை செய்யாத நேரம் அது அடிமைத்தன வேலை. அது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருந்து அடிமைத்தனத்துக்குள்ளாக உட்படுத்திய வேலை. அதைத்தான் தேவன் எனக்கு காண்பித்தார். And they just couldn't serve God. And the devil knew, நீங்கள் சோம்பலாக இருக்கிறீர்கள், கொஞ்சம் போற முன்பை விட கூட வேலை கொடுக்கிறேன், கூட வேலை மட்டுமல்ல ரெண்டையும் கூட்டுறேன், அப்ப இன்னும் இரவிரவா ஓடி திரிவாய், எந்த பேப்பரையாவது போட்டு சொல்ல, எனக்கு பரவாயில்லை, இயேசுக்கு நீ ஊழியம் செய்யாதே, நீ சபையிலே வந்து உபவாச கூட்டத்திலே கலந்து கொள்ளாதே, நீ வீட்டிலே நன்றாக வேதத்தை தியானித்து அதுக்கு பிறகு வந்து என்னுடைய ஆக்களை பிடுங்கி எடுக்காத என்னுடைய ராஜ்யத்திலே, இதுதான் பிசாசினுடைய திட்டம். That's why. That's what the devil is after. So இது தேவனுடைய திட்டம் அல்ல, இது அடிமைத்தனம். ஏனென்றால் அது நம்மை களைப்படைய பண்ணுகிறது, தேவனுக்கென்று நம்மை ஜீவிக்க விட முடியாமல் பண்ணுகிறது. அநேக விசுவாசிகள் இவ்வண்ணமான நிலையிலே இருக்கிறார்கள். சகோதரர்களே, ஒரு மனுஷன் நன்றாக உழைக்கிறான், நன்றாக பிரயாசப்படுகிறான், வேதாகமம் என்ன சொல்கிறது? எனக்கு ஒரு மனுஷன் தெரியும், இங்கே இல்லை அந்த மனுஷன், அவர் ஒரு தனியூராள், அவர் பஞ்சாதி எங்கேயோ தெரியாது, மனைவி பஞ்சாதி நல்ல சொல்லு தானே, பரவாயில்லைன்னு ரெண்டு சாதி தானே கிடக்க கொண்டு பண்ணாதான் எடுத்தாங்க, அவருக்கு பிள்ளையும் இல்லை இனஞ்சனமும் இல்லை, மனுஷன் இசவு பதில் அவையில் செய், நீங்கள் அப்படி ஆகலாம் ஆனே இல்லையோ, இப்போ நாங்கள் கேட்போம் இந்த மனுஷன் ஆருக்குத்தான் இந்த சென்னலா கால காசை உழைக்குதோ, ஆண்டவருக்கு தான், காரன் போற காரை எங்க தான் கொண்டு போய் கொட்டுதோ இந்த காசை, என்ன செய்ய போகுது, ஆறு வாரி கொண்டு போறான் செத்ததுக்கு பிறகு, கதைச்சு ஞாபகம் இல்லையா, அப்படி ஆக்களை காணவே இல்லையா, ஐயோ எனக்கு மறுமடி கொடுங்க, கொடுக்க மாட்டீங்களா? எங்க இந்த மனுஷன் கொண்டு போக போகுது? இந்த உச்சத்தருமே இல்லை இந்த மனுஷனுக்கு. இப்படி ஆகல காண இல்லையா? காற்று பாருங்கோ, பிரசங்கி எடுங்கோ, பிரசங்கி எடுங்கோ. கடைசியா இப்ப வாசிங்கள் பிரசங்கி 4 அதிகாரம், 4 அதிகாரம் 8 வசனம். ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், யார் வேலைக்கு மேலால பார்த்ததோ தெரியும், சலமோன் ராஜா. ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, ஒருவரும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் இல்லை, சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவே இல்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை, தீராத தொல்லை. அந்த இருக்கிறார், அவரைத்தான் நான் பேசினேன். இப்படி ஆக்கள் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் நாங்க இல்லையா? Of course we have seen. யாருக்கப்பா சேர்த்து வைக்கிறீங்க? யாருக்கு உழைக்கிறார் அப்பா? இதவு பகலாக கண்ண மூடி நேரம் வந்து கொண்டு போறானே. ஐயோ, சில நேரம் இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கண்ண மூடணுன்னு வீட்டுல தொடங்கிரு மினஞ்சனம், அதா இருக்கு இதா இருக்கு, உனக்கா எனக்கா சாரியில சண்டை வந்துடும். ஓ, சவம் கிடக்குது அறையில, நான் பார்த்திருக்கிறேன். இங்கு இந்த சாரி எனக்கு வேணும், அந்த சாரி இல்லை, நீ அதை கொண்டு போக கூடாது. சிலவன் வந்து திருடி கொண்டு போறான் பாத்திரங்களை. வீட்டில் உள்ள சகோதரன் நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் நாங்கள் இந்த அடக்காராதனைகளுக்கு போறதானே. ஐயோ, என்னப்பா இந்த சரீரம் இன்னும் வெளியால போகல, துவங்கிட்டீங்களே. பிரசங்கிய வாசிங்கோ, நீங்க பிரசங்கி ஆகிருப்பமா? வாசிங்க. ஒரு மனுஷன் இதாகும், ஒரு மனுஷன் 14 வருஷம் செண்டு பொம்பளைகளுக்காக வேலை செய்தவன். அந்த பாத்தீங்களா, 14 வருஷம் போயும் போயும் 14 வருஷத்து வாழ்க்கையில வீணாக்கினான். ஜஸ்ட் டு கெட் 2 விமென். Can you see that? Wasted 14 years of life like that. ஆதியாகமம் 31:41, வீட்டுக்கு போய் நீங்க வாசிக்கலாம். சகோதரர்களே, நாம் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யும்படி கர்த்தர் வசனத்தை எழுதியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம். Are you enjoying this? No? Yes? இது உங்களுக்கு நன்றாக இருக்கிற இந்த வார்த்தை. 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 8 வசனம். ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். கேட்டீங்களா? வேலை செய்து சாப்பிட்டோம். Paul was a tent maker. இந்த டென்ட் எல்லாம் டென்ட் போடுறது மேலுக்கு படங்கு மாதிரி, அது செய்கிறது பவுலினுடைய வேலை. என்றாலும் அவன் பல செல்வந்தனாக இருந்தான். பிலிப்பியர் 4:18 அப்படி கூறுகிறது, He had everything in full, in abundance, நிறைவாக அவனிடத்தில் இருந்தது. உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்காக அதிகாரம் எனக்கு இல்லை, எங்களுக்கு இல்லை என்பதனால் அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமே அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களை கட்டளையிட்டோமே. சோம்பேறிகளாக இருக்க வேண்டாம், வேலை செய்து சாப்பிடுங்கள். சாப்பாட்டுக்காய் வேலை செய்ய வேண்டாம். அதுவும் அப்படியா? சாப்பாட்டுக்காய் வேலை செய்யக்கூடாது என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எபேசியர் 4:28 எங்க போனி இந்த வசனங்கள் எங்க கண்ணுக்கு தெரியாமல் யோசிக்கிறீங்களா? 4:28, திருடுகிறவன் இனி திருடாமல். எத்தனையோ பேர் திருடி சாப்பிடுகிறான், வேற யாரையும் காசுல சாப்பிடுகிறான் இல்லையா? அது உங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி நடக்கிறது. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி, லுக் அட் தட், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. அதாவது we work that we may get money, that we may sow. நாங்கள் விதைத்து தேவனுடைய பெருக்கத்திலே இன்னமாக நாங்கள் ஜீவிக்க அவர் நம்மை வேலை செய்யும்படிக்கு சொல்கிறார். Can somebody say amen?